மார்க் எழுதின நட்சியத்தின் உள்ள 5 அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டிற்கு வந்தார்கள். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்டவருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியினால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி, தங்களை அந்த திசைகளிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றி கூட்டமாய் மீந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவரை அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. ஏசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டில் இருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்தில் உள்ள சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசு பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் இலைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ளத் தொடங்கினார்கள். அப்படி அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரின் இடத்தில் உன் வீட்டிற்கு போய் கத்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னான். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவையெல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்பது. நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக நம்ம சிந்தித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தப்ப அநேக அற்புதங்களை செய்தார். இயேசு கிறிஸ்து ஏன் அநேக அற்புதங்களை செய்தார்? நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இயேசு இந்த உலகத்தில் இருக்கப்ப தான் கடவுள் என்பதை நிரூபிப்பதற்காக, கடவுள் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக கடவுள் இந்த உலகத்தில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு தேவனுடைய குமாரன், இயேசு கடவுள், இயேசு இந்த உலகத்திலே பாவத்தை மன்னிக்கிறவர், இயேசு கிறிஸ்து படைப்பின் மீதும் மனிதர்கள் மீதும் பிசாசுகளின் மீதும் அதிகாரம் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் புதிய ஏற்பாட்டில் செய்யப்பட்டு வருகிறது. இயேசுவை சாதாரணமா இந்த உலகத்துல பார்க்கிறப்ப அவங்க சாதாரணமான ஒரு மனுஷனா தான் அவங்க பார்க்கிறாங்க. அவங்க சாதாரணமான ஒரு மனுஷனா பார்க்கிறப்ப அவர் கடவுளா தெரியல. கடவுளா தெரியாத பட்சத்துல இவர் தான் கடவுள் என்பதை நிரூபிப்பதற்காகவே இந்த அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டு வந்தன. இன்னும் கூடுதலாக நம்ம பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு தீர்க்கு தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வருகிறார் என்பதை அநேக தீர்க்க தரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டது. விசேஷமாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்க தரிசிகளின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட காரியத்தினுடைய நிறைவேறுதல். ஏசாயா 53 அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. ஏசாயா 35 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும் பொழுது என்னென்ன காரியங்கள் செய்வார் என்பதை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அவர் இந்த உலகத்திலே கடவுள் மனிதனாக இருந்த பொழுது செய்து, தான் கடவுள் என்பதையும் தான் பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதையும், என்னால் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு உண்டு என்பதையும் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஆக இந்த மார்க்கு சுவிசேஷத்துல சொல்லப்பட்ட இந்த காரியம் மத்தேயு சுவிசேஷத்திலையும் லூக்கா சுவிசேஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே நான் சொன்னேன், சினாப்டிக் ஆஃப் த காஸ்பல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அதாவது இணைத்து பார்த்தல், இந்த மூன்று சுவிசேஷங்கள்லையும் இந்த பகுதி, இந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதன் சுகமாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இது கிருபையினால் ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான் என்பதை சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. இப்படி இந்த மனுஷன் சுகமானதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, வேதத்துல கடவுள் இந்த உலகத்துல வந்து ஒரு மனிதனை தேடி ஒரு மனிதனுக்கு எப்படி ரட்சிப்பை அருளுகிறார், இதைதான் நம்ம பார்க்கிறோம். கடவுள் எப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் தேடி செல்கின்றார் நம்ம பார்த்தோம். ஏற்கனவே நம்ம அந்த குஷ்டரோகியை சுகமாக்கினப்ப நம்ம பார்த்தோம், குஷ்டரோகியை யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. அடுத்தது புறஜாதியார பார்க்க மாட்டாங்க. பெண்கள் மீது ஒரு பெரிய கரிசனை இல்லாத ஒரு சமூகம் அந்த நாட்களில. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து இப்படிப்பட்ட மனிதர்கள், சமூகத்துல புறக்கணிக்கப்பட்ட மக்களை எல்லாம் பார்த்து தேடி சென்று அவர்களுக்கு சுகம் கொடுத்து விடுதலை கொடுத்து அவர்களை தன்னோடு இணைத்து கொண்டு ஒரு புதிய ராஜ்யத்தை கட்டுகிறார். அவர் ராஜாவாக நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டவர்களை இணைக்கப்பட்டு நாம் வாழ்கிறோம் என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. இந்த பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, இதுக்கு முந்தின பகுதி நம்ம பார்த்தோம், கடந்த வாரத்தில் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று பார்த்தோம். காற்றையும் கடலும் இயேசு கிறிஸ்து நித்திரையாயிருந்த பொழுது காற்றும் கடலும் வந்து காற்றும் புயலும் அடித்து படகை கவிழ்க்க பார்த்த பொழுது கூட இருந்த சீஷர்கள் ஐயரே எங்களை காப்பாற்றும் என்று சொன்ன பொழுது காற்றையும் கடலையும் அதட்டி தான் படைத்த படைப்பின் மீது அதிகாரம் உள்ளவர் என்பதை சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து அவர்களை காப்பாற்றி இங்க கூட்டிட்டு வர்றார். அங்கே இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்திலிருந்து கடந்து வர்றார் அப்படிங்கிறப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு தனி மனிதனை பார்க்கும்படியாக வருகிறார். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அஞ்சாம் வசனத்துல முதல் அஞ்சு ஒண்ணுல பார்க்கும் பொழுது, பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரைனருடைய நாட்டிற்கு வந்தார்கள். அந்த ஊருக்கு வர, அந்த ஊர் பேர் சொல்லப்படுது. ஏசு எந்த ஊருக்கு வந்தார், ஏன் இந்த ஊருக்கு வர்றார், ஏன் இந்த ஊருக்கு வர்றார்? ஏசு இந்த உலகத்துல வந்தது அடிப்படை நோக்கத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏசு இந்த உலகத்துல வந்தது மத்தேயு சுவிசேஷம் 1:21 சொல்லுது, அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை ரட்சிப்பார், தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்படுது. அப்ப இயேசு இந்த உலகத்துல வந்ததுடைய நோக்கம் என்னன்னா, உங்களுடைய என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க, அதான் அடிப்படை நோக்கம். ரெண்டாவது, லூக்கா 19:10 சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். இழந்து போன மனிதன், கடவுள் விட்டு மனுஷன் தூரம் போயிட்டான். மனுஷனுக்கு கடவுள் யாருன்னு தெரியாது, ஆனா இந்த உலகத்துல கடவுள் இருக்கிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தெரியுமா தெரியாதா, கடவுள் இருக்கிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கடவுள் இல்லைன்னு ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. ஒன்னு, தி சீட் ஆஃப் ரிலிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷன் நம்மளுக்குள்ளேயே கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு மட்டும் கிடையாது. இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷனுக்கும் சீட் ஆஃப் ரிலிஜன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அவன் தன்னை அறியாமே அவன்கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் மேல ஒரு அப்பாற்பட்ட சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவான். படைப்பை பார்க்கிறப்ப இதெல்லாம் யாரு செய்ய முடியும், படைத்தவர், படைப்பை கண்டு படைத்தவர் அறிஞ்சு கொள்வான். அடுத்தது மனசாட்சி, அவன் மனசாட்சி மாறலை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும், மாறல் ஒழுக்கத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும். அவன் தப்பு செய்யறப்பெல்லாம் அந்த மனசாட்சி அவனை குத்தி அவனை என்ன செய்யும்னா காயப்படுத்தி குற்ற உணர்வை ஏற்படுத்தி பரிசுத்தமான கடவுளுக்கு விரோதமா பாவம் செய்கிறோம் என்பதை நினைவுபடுத்தி நான் செய்த தப்புக்கு தண்டனை உண்டு என்பதை மனசாட்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் தினந்தோறும் சொல்லி கொண்டே இருக்கும். நீ செய்யற தப்பு உனக்கு தெரியும், நீ செய்யற தப்புனால உன் மனசாட்சி குத்தப்படும், நீ செய்யற தப்புனால உனக்கு நியாய தீர்ப்பு இருக்குங்கிறது உனக்கு தெரியும். மனசாட்சி அப்படிங்கிறது ஒத்து பார்ப்பது, இணைத்து பார்ப்பது. மனசாட்சிங்கிறது உன் மனசுக்குள்ள நீனே சரியா தவறாங்கிறத ஒத்து ஒத்து பார்த்துக்கிட்டே இருப்ப, இதான் மனசாட்சி. ஆக கடவுள் தான் இருப்பதை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மனுஷன் எல்லாருக்கும் தெரியும், ஆனா யார் அந்த கடவுளுங்கிறது உனக்கு தெரியாது. ஆக கடவுள் இந்த உலகத்துல தான் யார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக கடவுளே இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். இழந்து போனதை தேட, கடவுளை விட்டு தூரம் போனவர்களை தேடி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். 1 Timothy 1:15 நீங்க பார்க்கும் பொழுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்னு பார்க்கிறோம். ரோமர்களுடைய நிருபம் 5:8 பார்க்கும் பொழுது நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதை பார்க்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 3:5 அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப கடவுள் யார தேடி வர்றார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கெனசரேத் ஊர்ல இருந்த பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மனுஷனை தேடி வர்றார். கெனசரேத்துல உள்ள பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மனுஷனை கடவுள் தேடி வர்றார். மனுஷன் கடவுளை தேடல, மனுஷன் கடவுளை தேட மாட்டான். மனுஷனுக்கு கடவுளை தேடுற விருப்பம் கிடையாது. மனுஷன் கடவுளை தேடுறான் அப்படின்னு சொன்னா தேவைக்காக தேடுறவன். மனுஷன் கடவுளை தேடுறது தேவைக்காக தேடுறவன். மதங்கள் என்பது மனிதர்கள் கடவுளை தேடுவது, கிறிஸ்தவம் என்பது கடவுள் மனிதனை தேடி வந்தது. மறந்துடாதீங்க, கிறிஸ்தவம் என்பது தேவன் படைத்த கடவுள் மனிதனை தேடி வந்தார். அதனால தான் சொல்றது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் அப்படின்னு பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது, நீங்க சும்மா ஒரு இந்த பகுதியை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் கெனசரேத்துல இருக்கிறான், ஒரு மலைகள்ல இருக்கிறான், ஒரு குகையில இருக்கிறான், கல்லறையில இருக்கிறான். அவன் இருக்கிறது அவனை தேடி வருவார்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே அவன் பிசாசு பிடிச்சிருக்கிறான், அவனுக்கு தெரியாது. ஆனா கடவுள் ஒரு மனுஷனை தேடி வருகிறார். என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் பாரு, கடவுள் மனுஷனை தேடி வந்தார். உங்களை என்னை தேடி வந்தார் கடவுள். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், பாவம் செஞ்சு ஒளிஞ்ச பிற்பாடு ஆதாம் ஒண்ணும் போய் கடவுளை போய் நோக்கிலாம் ஒன்னும் கூப்பிடல. அவன் ஓடி ஒளிஞ்சி தன்னுடைய சுய நீதியினால சுய கிரியினால அத்தியலையை தடிச்சு தன்னை மூடிக்கத்தான் பார்த்தான ஒழிய கடவுளை தேடி வரல. ஆனா இயேசு அவளை தேடி வருகிறார். அதாமே நீ எங்கே இருக்கிறாய். நீங்க என்னோடு கூட ஒன்று கொண்டு முதலாம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு அழகான சில வசனங்கள் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1:27 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 26 பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் எளிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குள் இயேசுக்குட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். தேவன் அவரை தேடி வந்தார். தேவன் ஏன் அவனை தேடி வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, 1 யோவான் 3 நீங்க பார்க்கும் பொழுது, 1 யோவான் 3:8 பார்க்கும் பொழுது, பிசாசினுடைய கிரியையை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியையை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். இந்த மார்க்கு சுவிசேஷத்துல 5:2-5 நீங்க பார்க்கும் பொழுது அந்த மனுஷனுடைய நிலையை குறிச்சு சொல்லுது. அந்த பிசாசு பிடிச்சிருந்த அந்த மனுஷனுடைய நிலை அந்த வேதம் படிக்கிறப்ப, அந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கிறான் அப்படின்னு நீங்க சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அச்சம் நிறைந்ததா இருக்கும். இந்த 2:5 நான் வாசிக்கிறேன், நீங்க பாருங்க. அவர் படவில் இருந்து இறங்கிற உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்தவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். சரியா, அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் நலகோனி, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். எப்படி இருக்கிறான் அந்த மனுஷன், டிப்ரைவேட் மேன் அப்படிமா, வீழ்ச்சியுற்ற ஒரு மனிதனுடைய நிலைப்பாடு. அந்த மனுஷனை என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, பிசாசு பிடிச்சிருந்துச்சு. அந்த மனுஷனுடைய நிலைப்பாடு தான் இன்னைக்கு நீங்களும் நானும். அவன் பிசாசு பிடிச்சிருந்த மனுஷன், எப்படி அவனை பிடிச்சிருந்துச்சு, பிசாசு அவனை, அந்த சுவாபம், பிசாசினுடைய சுவாபம் ஒரு உள்ள ஒரு மனுஷன் எப்படி இருப்பான், நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 தீமோத்தேயு 2:26 பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்களாக்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். பிசாசினுடைய இச்சையின்படி செய்கின்ற மக்கள் எப்படி இருப்பாங்க? இதைதான் ஏசாயா சொல்றான், அசுத்தமானவர்கள். ஏசாயா சொல்றான் இல்லையா, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ளகள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன் சொல்லி சொல்றான். எரேமியா சொல்றான், இருதயமோ மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவல்லையா. மனுஷனுடைய இருதயம் கேடுபாடு உள்ளது, மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளது, மனுஷனுடைய இருதயம் நல்லது கிடையாது. மனுஷன் எப்பொழுதும் அவனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், களவு, விக்கிரக ஆராதனை, இதுதான் அவனுடைய மனுஷன்லேருந்து தோன்றிக்கிட்டே இருக்கும் எப்பொழுதும். நல்லா புரிஞ்சாதான் உலகத்துல சரியா வாழ முடியும். இந்த புரிதல்ங்கிறது நான் எப்படிப்பட்டவங்கிறத வேற எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுது. ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு பிடிச்சிருந்தா அது எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நீங்க என்னோட கூட யோவான் சுவிசேஷம் 8:44 எடுத்துக்கங்க. யோவான் சுவிசேஷம் 8:44 அந்த யூதர்கள் அவர்கிட்ட கேட்கிறப்ப சொல்றார், யூதர்கள் இயேசுவினிடத்துல பேசும் பொழுது சொல்றார், 139 புதிய ஏற்பாட்டுல 139 யோவான் சுவிசேஷம் 8:44 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 44 யூதர்களை பார்த்து சொல்றார், நீங்கள், வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், நீங்கள் சரியா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். ரொம்ப தெளிவா சொல்றது நீங்கள் அப்படிங்கிற, நீ யாரு அப்படின்னு சொன்னா நீ பிசாசு பிடிச்சவன், ஏன்னா உன் இருதயத்திலேருந்து பிசாசினுடைய செய்யை தான் வருது. நீ சாதாரணமா பொய் சொல்ற, சாதாரணமா திருடுற, சாதாரணமா கோவப்படுற, சாதாரணமா கெட்ட வார்த்தை பேசுற, சாதாரணமா எல்லா காரியங்களையும் செய்யற, இது இயல்பு, இதுதான் மனித இயல்பு. இப்படிதான் மனுஷன் இருப்பான். ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் இப்படிதான் செய்ய முடியுமே ஒழிய இதை தாண்டிலாம் அவனால வேற எதுவும் பெருசாலாம் செய்யவே முடியாது. இதுதான் டிப்ரவிட்டி ஆஃப் மேன் அப்படிங்கிறது. அதனாலதான் இயேசு சொல்ற, அந்த மனுஷன் அவனை பார்த்தோன்னு சொல்ற, அந்த மனுஷனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவனை அசுத்த ஆவி பிடிச்சிருக்கு. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இருதயமும் எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். நீங்க போய் பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் நல்லதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க யார்ட்டையும், உங்களை சுத்தி இருக்கவங்க யார்ட்டையும் நீங்க நல்லதை எதிர்பார்க்கவே முடியாது. அதனால ரட்சிக்கப்படாத மனுஷன்கிட்ட நீங்க எதையுமே நல்லதே எதிர்பார்க்கவே முடியாது. ரட்சிக்கப்படாத உங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், சொந்தக்காரனா இருக்கலாம், நல்லா பேசலாம் முடியும். ஆனா அவன் இருதயம் எப்பொழுதுமே கரபடிஞ்ச இருதயம்னா, பாவமான இருதயம்னா, அவனால கெட்டது மட்டும்தான் செய்ய முடியும். அவனால எதிர்பார்ப்போட தான் செய்ய முடியும். அவன் எதிர்பார்ப்பு இல்லாம செய்யவே மாட்டான். அதுதான் சொல்லு. அடுத்தது இந்த மனுஷனை குறிச்சு சொல்லும் பொழுது அவன் எங்க வாழ்றாங்கிறத சொல்லுது. 3 அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்து, லிவ்ட் அமங் த டெட். எங்க வாழ்றான்? கல்லறைக்குள்ள வாழ்றான். கல்லறையில யார் இருப்பா? செத்து போனவன் தான் இருப்பான். ஆனா இவன் உயிரோடு இருக்கிறவன் கல்லறையில வாழ்றான். ரட்சிக்கப்படாத மனுஷன் எங்க வாழ்ந்துட்டு இருக்கான்? இன்னைக்கு செத்தவனோட வாழ்ந்துட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுங்க, உயிர் இருக்கிற இடம், ஜீவனுள்ள இடம், கடவுள் இருக்கிற இடம், ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் வாசம் பண்ணுகிற இடம் திருச்சபை. திருச்சபையை தவிர்த்து நீ வேற எங்க இருந்தாலும் செத்தவனோட வாழ்ந்து கொண்டு இருக்கிற, அதுதான் புரிஞ்சுக்கணும். திருச்சபை இல்லாம நீ எங்க வாழ்ந்தாலும் சரி, அது செத்தவன் வாழ்கின்ற ஒரு இடம். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. எஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. மறிச்சு போன ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறி, இவன் இந்த பிசாசு பிடிச்சவன் செத்து போனானா செத்து இருக்கானா உயிரோடு இருக்கானா? பிசாசு பிடிச்சா செத்து இருக்கானா உயிரோட இருக்கானா? உயிரோட தான் இருக்கிறான். ஆனா எங்க இருக்கிறான்? கடறையில இருக்கான். மனுஷனோட சேர்ந்து வாழ முடியல. இவன் சரீர ரீதியா மதிக்கல, இவன் பிசிக்கலா மதிக்கல, இவன் ஸ்பிரிச்சுவலா செத்து போனான். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடு, ஸ்பிரிச்சுவலி டெட். நீ ஏன் நல்லது செய்யணும்னு நல்லா ஆசைப்படுவீங்க, ஆனா நல்லது செய்ய முடியாது. நல்லது செய்ய முடியாது. பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்க, நல்ல விஷயம். கோவப்படக்கூடாதுன்னு நினைப்பீங்க, நல்ல விஷயம். இச்சிக்க கூடாதுன்னு நினைப்பீங்க, தப்பு பண்ண கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனா உங்களால செய்ய முடியாது. அதான் டிப்ரவிட்டி. எப்ப மனுஷன் கடவுளுக்கு விரோதமா பாவம் செஞ்சாலும் நம்மளுக்குள்ள எனக்கு நல்லா புரிஞ்சுங்க, இஃப் யூ ஆர் எ பிலீவர் நோ ப்ராப்ளம். விசுவாசியா இருந்தாலும் உனக்குள்ளேருந்து வரப்போறதெல்லாம் என்ன கெட்டது தான். எனக்குள்ள ஆவியானவர் இருந்து நான் வேதத்தை படித்து கடவுளுடைய வார்த்தைக்கு இணங்கி நடக்கிறப்பதான் நல்லது செய்ய முடியும். நான் செய்யற ஒவ்வொரு நல்லதுக்கும் கடவுள் காரணர், நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கும் நான் தான் காரணம். இதான் புரிஞ்சுக்கும். நான் செய்யக்கூடிய எந்த நன்மையான காரியத்திற்கும் கடவுளே காரணம். நான் செய்யக்கூடிய எல்லா விதமான தீய செயலுக்கும் நான் தான் காரணம். ஏன்னா எந்த நன்மையான ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் தோன்றி வெளிப்படுகிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லும். செய்யக்கூடிய எந்த நல்ல காரியமா இருந்தாலும் சரி, அது கடவுள் நமக்கு கொடுப்பது. இங்க நீங்க உட்காந்து யோசிச்சு பாருங்க, உங்களால ஏதாவது நல்லது செய்ய முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களால நல்லத உங்க பிள்ளைக்கே கொடுக்க முடியாது, உங்களால நல்லத உங்க அம்மா அப்பாவுக்கே கொடுக்க முடியாது, உங்க அப்பா அம்மாவுக்கும் கொடுக்க முடியாது, கொடுக்கவே முடியாது. அவங்க கொடுத்தாலும் எதிர்பார்ப்போட தான் கொடுக்க முடியும். அதான் டிப்ரவிட்டி, 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 வேற எதுவுமே கிடையாது. இதான் மனுஷன், எனக்குள்ள நல்லது இல்லை, என்னால நல்லது செய்ய முடியாது, நான் செத்து இருக்கிறேன், ரட்சிக்கப்படாத மனுஷன். இந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன் செத்து போயிருக்கிறான், மறித்து இருக்கிறான், இவனால் நல்லது செய்ய முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறான். எபேசியர்கள் நிருபம் 2 அதிகாரம், எபேசிய 2 அதிகாரம் 264வது பக்கம் எப்படி இருக்கலாம் பாருங்க. அந்த டிப்ரவிட்டி ஆஃப் மேன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. மனுஷன் சைக்காலஜி எல்லாம் நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா டிப்ரவிட்டிலே தெரிஞ்சுக்கலாம். சைக்காலஜி டீச் பண்றது எங்க இருந்து தான் டீச் பண்ண முடியும்? பைபிள் தான் டீச் பண்ண முடியும். இந்த உலகத்துல சொல்றவனுடைய சைக்காலஜி எல்லாம் பயங்கர தப்பு. உன்னை பாசிட்டிவாவே சொல்ல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாசிட்டிவா சொன்னா சரியாயிருவியா? உன்கிட்ட என்ன பாசிட்டிவ் இருக்கு? உன்கிட்ட தீமையான காரியம் மட்டும் தான் பாசிட்டிவாவே இருக்கும். நல்லதே கிடையவே கிடையாது. தீமையை நல்லா பேச முடியும், நல்லதை பேச முடியாது, நல்லதை செய்ய முடியாது. அவர் சொல்றாரு 2 அதிகாரம் 1-4 வசனத்துல பாத்தீங்கன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார், அவைகளிலே நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பனைகளை செய்து, சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, கடவுளுடைய கோபத்துக்கு கீழே இருக்கோம். ஏன்னா இந்த மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கல, மனுஷன் அப்படின்னா அவன் சுயம் மட்டும்தான் அவனுடைய நோக்கமாக இருக்கும். தன்னுடைய இச்சைகளை மட்டும்தான் நிறைவேற்றிட்டே இருப்பான், தன்னுடைய ஆசைகளை தான் நிறைவேற்றிட்டு இருப்பான். தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு அதுக்கு ஏற்றமான நபர்களை தெரிந்து கொண்டு அவனோட தான் வாழ முடியும். அவனால் மிச்சபடி வாழவே முடியாது. பயங்கர மோசமான ஒரு நிலை. அடுத்தது அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது, அடுத்த வசனம், அந்த வசனத்திலே அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது, அவனை சங்கிலிகளினால் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவனை பிடிச்சி கட்டி வைக்கவே முடியல, யாராலையும் கட்டி வைக்க முடியல. ஏன்னா கட்ட ஊத்துறலாம், கட்ட உடைச்சிடலாம். இன்னைக்கு நம்ம டீசெண்டா இருக்கிறோம் தெரியுமா? நம்ம ரொம்ப டீசெண்டா இருக்கிறோம். நம்ம வெளியில பாக்குறப்ப ரொம்ப டீசென்ட் பீப்புள். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் டீசெண்டா நடக்கிறதுக்கு இந்த சமூகம் என்னை அசிங்கமா நினைச்சிடக்கூடாது. என்னுடைய பிஹேவியர்ஸ் ஒழுங்கா இருக்கு அப்படின்னா எனக்கு சமூக அங்கீகாரம் தேவை. இன்னொரு பக்கம் குடும்ப அழுத்தம், நீ இப்படிதான் நடக்கணும், இப்படிலாம் போகக்கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம மதிப்பு என்ன, நம்மளுடைய மரியாதை என்ன, மற்றவங்க நம்மளை குறிச்சு என்ன நினைப்பாங்க, இதனாலதான் நீ டீசென்டாவே இருக்கிற, இல்லாட்டி டீசென்டா இருக்க மாட்டேன். வாழ்க்கை எப்படி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ரொம்ப ரியலா பிராக்டிக்கலா நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குது. கைது கட்டிட்டு ரோட்ல போனா என்ன நினைப்போம்? கிழிஞ்ச சட்டை போட்டுட்டு போனா என்ன நினைப்போம்? ஐயோ அசிங்கமா இருக்கும், இப்படிலாம் போகக்கூடாது. அப்ப இந்த சமூகத்தை பார்த்துதான், இந்த சமூக கட்டுப்பாட்டுனாலதான் நம்ம டீசென்டா இருக்கும், இல்லாட்டி இல்ல. ஒரிஜினலா நம்ம அப்படி கிடையாது. இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். சமூக பாதிப்பு நம்ம மேல இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம் மட்டும் யோசிச்சு பாருங்க. நம்ம என்னனாலும் எதுனாலும் செய்வோம். இப்ப இந்த மனுஷன் அப்படிதான் இருக்கலாம், அவனுக்கு எந்த விதமான கட்டுப்பாடு கிடையாது. இவனுடைய நிலைப்பாடு கல்றையில இருக்குது, இவனை யாரும் கட்ட முடியல, எந்த விதமான அச்சமும் கிடையாது. இன்னைக்கு நம்மளுக்கு இன்னொரு பயம் அப்படி தெரியுமா, இங்க ரிலிஜியஸ் பயம் என்ன அப்படி தெரியுமா? ஐயோ நியாயப்பிரமாணம், அதை நினைச்சு பயம். ஏன்னா நியாயப்பிரமாணம் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்குல்ல, நீ தப்பு செஞ்ச உடனே உன்னுடைய மனசு குத்திக்கிட்டே இருக்கா இல்லையா? நீ நேச்சுரலாவே குத்தும். நீங்க பொய் சொன்னீங்கன்னா குத்தும், திருடுனா குத்தும், தப்பா பார்த்தா குத்தும், தப்பா நினைச்சா குத்தும். இன்னொருத்தனுக்கு அதை ஆக்ஷன்ல வெளியே கொண்டுட்டு போகாமயே மனசுக்குள்ள நம்மளை நினைக்கிறப்பே நம்மளுக்கே அசிங்கமா தோணும். நம்ம பாக்குறப்ப எப்படி பாக்குறோம் பார் அப்படின்னு நம்ம மனசு சொல்லுவோம். கவனிச்சிருக்கீங்களா? இதான் டிப்ரவிட்டி, இதான் வீழ்ச்சி. இப்படிதான் மனுஷன் இருப்பான். அடுத்தது நியாய தீர்ப்பை குறிச்சு பயம், நரகத்தை குறிச்சு பயம். இது பயத்தை கொண்டுட்டு வரும், ஆனா ரட்சிப்பையும் மனமாற்றத்தையும் கொண்டுட்டு வராது. இந்த மனுஷனை யாராலையும் அடக்கவே முடியல, ஒருத்தனாலையும் அடக்க முடியல. இந்த மனுஷனை யாராலையும் சரி செய்யவே முடியாது. அவனை பத்தி பாக்குறப்ப இன்னும் பயங்கரமான நிலைப்பாடு பாத்தீங்கன்னா, அவனை எதுவுமே செய்ய முடியல, எதுவுமே அவனை நல்ல நிலைக்கு கொண்டுட்டு வராது. ஏன்னா அவன் தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாது. இன்னொருத்தன் யாராவது போய் அவனுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா உடச்சிடலாம், கம்பிய உடச்சிடான். அவனை பார்த்தாலே அகோரமா இருக்கு, அவன் நிர்வாணமா இருக்கிறான், உடம்பெல்லாம் கிழிச்சு இருக்கு, ஆணு கத்துறான், இப்படிதான் இருக்கான். இவனை யாருமே காப்பாற்ற முடியாது. பாவத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் யாரும் காப்பாற்ற முடியாது. லவ் பண்ணாத அப்படின்னு சொன்னா லவ் பண்ணாம இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? பெற்றோர்கள் எத்தனை முறை சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு, இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதை ரொம்ப தெளிவா செய்யுமா? இதான் அதை பார்க்கிறப்ப நம்மளுக்கு கோபம் வரும், அடிச்செல்லாம் கூட போடுவோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, டிப்ரவிட்டி, அவனாலே அவனை அடக்கவே முடியாது. இந்த மனுஷன் தன்னை கிழிச்சுக்கிறோங்கிறது கூட தெரியல. அந்த வசனத்துல இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயம் படிக்கிறப்ப பயந்து போன நானு. அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் முடியாது, யாராலையுமே அவனை அடக்க முடியாது. அவனை அடக்கிறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது. அடுத்தது அவனை பத்தி சொல்றப்ப, அவன் எப்பொழுதும், அவன் எப்பொழுதும், அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, பைபிள் வாசிக்கிறப்ப அந்த வார்த்தையினுடைய அழுத்தத்தை, எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறான். கத்துவான், பயங்கரமா கத்துவான். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, பக்கத்துல யாருமே போக முடியாது, ஒரு பயம் இருக்கும். ராத்திரியும் பகலும் கத்துவான். அது இல்லாம எப்பொழுதும் பாத்தீங்கன்னா கையில பிளேடு லட்டி கண்ணாடி வச்சு தன்னை கிழிச்சுக்கிட்டே இருப்போம். மரணத்தோடு மனுஷன் விளையாடி கொண்டு இருக்கிறான். பாவம் செஞ்சு 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 மனுஷன் பாவத்தோடு விளையாண்டு கொண்டு இருக்கிறான். அதனால பாவம் செய்யாம இருக்க முடியாது. கையில வச்சிருக்கிற மொபைல் அவனை பாதி நேரம் கொண்டுருவான். அவன் பாக்குறதெல்லாம் அசிங்கத்தை தான் பார்க்க முடியும், நல்லதவனால பார்க்கவே முடியாது. கவனிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இந்த உலகத்தை கில் பண்றதே என்ன அப்படின்னா, அவனுடைய மைண்டு ஃப்ரீயாவே இருக்க கூடாது. இந்த ஃப்ரீயா இருந்துச்சுன்னா உடனே இன்டர்நெட்டுக்குள்ள வருவான், ரெடி கையில இருக்க மொபைல தேடுவான். ஆனா கையில இருக்க மொபைலுக்குள்ள வந்தானா, ஒரு அறிவுபூர்வமான ஒரு காரியத்தை அவனால கொஞ்ச நேரம் கூட பார்க்க முடியாது. ஒரு அசிங்கமான காரியத்தை அதை பார்த்துக்கிட்டே இருப்பான், அதை ரசிச்சுக்கிட்டே இருப்பான். இதான் கில்லிங். அதான் பிடிச்சி எப்பொழுதும் அப்படின்னா, எப்பொழுதும் அவன் தன்னைத்தானே அழிச்சு கொண்டு இருக்கிறான், தன்னுடைய சிந்தனைகள் அழிச்சு கொண்டு இருக்கிறான், கெட்டதை நோக்கி அவன் போய்கொண்டே இருக்கிறான். அவனால முடியாது, முடியவே முடியாது. இப்ப இது உங்களுக்குள்ள ஃபீட் ஆயிடுச்சா, மைண்டுக்குள்ள நீங்க பாக்குற அசிங்க மனசுக்குள்ள அப்படியே இருக்கும், யாரையும் நல்லதாவே பார்க்க முடியாது. கவனிச்சிருக்கீங்களா? இந்த பார்வையே கெட்ட பார்வையா தான் இருக்கும். இப்படி இப்படி பார்த்தாலே அது கெட்டதா தான் இருக்கும், அசிங்கமா தான் பார்க்க முடியும். இதுதான் அந்த மனுஷன். அவன் இப்போ மரணத்தோடு விளையாடி கொண்டிருக்கிற மனுஷன். இப்படிப்பட்ட பயங்கரமான நிலையில தான் ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷனும் காணப்படுறான். தினந்தோறும் தன்னை அழித்து கொண்டு, எப்பொழுதும் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டு, எப்பொழுதும் கடவுளுக்கு எதிரடியான காரியங்களை செய்து கொண்டு, எப்பொழுதும் சக மனுஷனுக்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டு, எப்பொழுதும் ஆகாத சிந்தனைகளோடு, பொல்லாத சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிசாசு பிடித்த மனிதர்கள். டிப்ரவிட்டி தான், என்ன வீழ்ச்சி. நீங்களும் அப்படிதான் இருக்க, நீ கெட்டதை பேசிக்கிட்டே இருப்ப, கெட்டதை பார்த்துக்கிட்டே இருப்ப, கெட்டது மேல ஒரு பெரிய ஒரு லயப்பு இருக்கும். அது வெறுப்பு வராது. உனக்கு எப்ப வெறுப்பு வரும்னா, நீ ரட்சிக்கப்பட்டதான் வெறுப்பு வரும். இது அசிங்கம், இது தப்பு அப்படிங்கிறது நீ மறுபடியும் பிறக்காத வரைக்கும் அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்ப. லவ் பண்றது என்ஜாயபுளா இருக்கும். ஏதாவது ஒரு வாட்டி ஒரு ஒரு விதமான ஒரு போதை நீ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, போதைக்கு பயங்கர அடிமை பிள்ளைங்கள்லாம், பசங்கள்லாம் கிடையாது, பிள்ளைங்க அதுக்கு மேல. ட்ரக்ஸுக்கு எவ்வளவு அபியூஸ் ஆயிட்டு இருக்கான், செக்ஸுக்கு அபியூஸ் ஆயிட்டு இருக்கிறான். அதெல்லாம் தப்பாவே அவனுக்கு தோணல, யாருக்குமே அவன் பயப்பட மாட்டேங்கிறான், யாருமே அவனை கேள்வி கேட்க முடியல. இதுதான் டிப்ரவிட்டி. திருத்தல முடியாதுங்க, சொல்லிலாம் யாரையுமே திருத்த முடியாது. சொன்னா அவனால புரிஞ்சிக்கவே முடியாது, தப்புன்னு தெரியும், புரிஞ்சுக்க முடியாது, செய்யாம இருக்க முடியாது. 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி செய்வான். கேட்கறப்ப நல்லா இருக்கும், இந்த இடத்துல இருந்து கேட்கறப்ப உனக்கு நல்லா இருக்கும். வெளியே போனா திருப்பி ருட்டீன், உன்னுடைய ருட்டீன் தான். உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட், உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், இல்லாட்டி உன்னுடைய பாவம், உன்னுடைய அடிக்ஷன், உன்னுடைய போதை, உனக்கு பார்க்க வேண்டியது, இதெல்லாம் ருட்டீனா உன்னால செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். இங்க இருக்கிறப்ப ஒரு அச்சம் இருக்கும், அவ்வளவுதான். ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த மனுஷன் தன்னைத்தானே அழிச்சு கொண்டு இருக்கிறான். இப்ப அந்த அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, 6வது வசனம், அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து. முதலாம் வசனத்துல பாருங்க, பின்பு அவர் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேயனுடைய நாட்டிற்கு வந்தார். இழந்து போனதை தேடும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். இழந்து போனதை தேடும்படியாக இயேசு வந்தார். அந்த பிசாசு பிடிச்சிருக்க மனுஷனை யாருமே சட்டம் பண்ணலங்க, நல்லா கொஞ்சி பாருங்க, யாருமே சட்டம் பண்ணல, யாருமே, ஊரே பயப்படுது. அந்த பக்கம் எவனுமே போக மாட்டான், ஏன்னா இவனை பார்த்தாலே பயம். ஏன்னா கொடூரமா இருப்பான், முட்டியெல்லாம் வளர்த்து கத்திக்கிட்டு கிழிச்சுக்கிட்டு ரத்த குறையா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் அந்த இடத்துல யாருமே போக முடியாது. இப்படிதான் பாவத்துல இருக்கிற மனுஷன், உன் பக்கத்துல வந்து ஏதாவது சொன்ன வெட்டுக்கு நூல்வ, கவனிச்சிருக்க, அலாரம் நூல்வ, கோவப்படுவ. இந்த கோவம் எல்லாம் என்னது, எதுக்கு எரிஞ்சு விடுகிற? அவன் ஒரு போக்கஸ் வச்சிருப்பான், என்னைய பக்கத்துல யாரையும் விட மாட்டான், கோவப்பட்டு அப்படியே எதிரியாவே வச்சிருப்பான், யாரையும் பக்கத்துல விட மாட்டான். நீ கேட்டு பாருங்க, யார்ட்டையுமே பேச மாட்டான் பிரதர் அடிமாங்க நம்மள்கிட்ட. ஏன் பேச மாட்டான், ஏன் பேசல? பாதிப்பு. என்ன பாதிப்பு? ஏதோ ஒரு பாதிப்பு, தன்னை யாரும் தெரிஞ்சுக்க கூடாது. தன்னை யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறவன் ஆபத்தானவன். அதனாலதான் அவன் பேச மாட்டான், ஒதுங்கி இருப்பான், மிங்கிள் ஆக மாட்டான், குடும்பத்திலையும் ஆக மாட்டான், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஆக மாட்டான். தனக்கும் ஒரு சர்க்கிள் வச்சிருப்பான், அதுக்குள்ள மட்டும்தான் இருப்பான், அது கூட தான் லீவ் பண்ணுவான். அதை தாண்டி நம்ம வெளியே வந்து அவனால வாழ முடியாது, ஏன்னா என்னை யாரும் கண்டுபிடிச்சிருவாங்க, என்னை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், என்னை பத்தி தெரிஞ்சா உலகத்துக்கு அசியும். ஆகவே நான் இப்படியே மிரட்டி கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பான். தன்னை வந்து ஒரு பெரிய சர்க்கிள், அவரு ரொம்ப அமைதியானவருங்க, நான் சொல்லுவான், யார்ட்டையுமே பேச மாட்டாரு. உட்காந்து ஏன் பேச மாட்டேன், இவ்வளவு நாள் ஒழுங்கா தானே பேசிட்டு இருந்த, சின்ன பிள்ளையிலேருந்து இவ்வளவு நாள் ஒழுங்கா தானே பேசிட்டு இருந்த, இப்ப ஏன் நீ பேச மாட்டேன்? லவ் ஃபெயிலியரா? உன் தப்ப யாரும் பாத்துட்டாங்களா? உன் தப்பு யாருக்கும் தெரிஞ்சு போச்சா? மறைக்கிறதுக்கு ஒளியிற? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேடி வர்றார். 5-6 வசனங்களை பார்க்கும் பொழுது இயேசு அவனை தூரத்திலே கண்டு கண்டபோது ஓடி வந்தவரை பணிந்து கொண்டான். எலெக்ஷன் தேவனுடைய தெரிந்து கொள்ளுது. நீங்க என்னோடு கூட மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் எடுத்துங்க. 11வது அதிகாரத்துல 27வது வசனம் பாருங்க. மத்தேயு 11:27 பாருங்க. இப்ப இந்த மனுஷன் எங்க இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. இந்த மனுஷன் எங்க இருக்கிறான் அப்படின்னா, மலையில இருக்கிறான், கடற இருக்க இடத்துல இருக்கிறான், காட்டுக்குள்ள இருக்கிறான், யாருமே போக முடியாது, கத்திக்கிட்டு கிழிச்சுக்கிட்டு நிர்வாணமா அசிங்கமா இருக்கிறான், ஒளிஞ்சு இருக்கிறான். இவன் பக்கத்துல யாரும் போக முடியாது, ஏன்னா பாக்குறவனா அவனை கண்டா பயம். அவன் யார்ட்டையும் வரவும் மாட்டான், அவனை கட்டி போடவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேடி கடவுள், கடவுள் தன்னை நம்மளை உங்களை என்னை ரட்சிப்பதற்காக கடவுள் உங்களை என்னை தேடி வந்தார். இதான் கிறிஸ்டியானிட்டி. நீ கடவுளை தேடி போறதில்ல, கடவுள் உன்னை தேடி வந்த. கடவுள் தேடி வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். வசனத்தை பாருங்களேன், சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். கடவுள் யாருக்கு வெளிப்படுத்த இஷ்டப்பட்டிருக்கிறாரோ. இப்ப அங்க அநேக யூதர்கள் இருந்தாங்க, அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார், ஆனா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த கண்ணு கிடையாது. இப்ப இவனை தேடி வர்றாரு, இவனை தேடி வந்த உடனே அவன் சொல்றான், இயேசுவே அப்படிங்கிறான், ஓடி போன அவரை பார்த்தோன்னு. எலெக்ஷன், தெரிந்து கொள்ளுதல், முன்குறித்தல், கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய இரக்கம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன். சகைவுக்கு தெரியாது, 19வது அதிகாரத்தில் லூக்கா 19வது அதிகாரத்தில் தெரியாது, மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறான், அவனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கிறான். வீழ்ச்சி உற்ற மனுஷன், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மனுஷன், ஏசு அந்த வழியா போறாரு. அங்க போறப்ப அந்த அத்தி மரத்துக்கு கீழே நின்று மேல பார்த்து அவ்வளவு பேர் சுத்தி இருக்கான், அவனெல்லாம் கூப்பிடல, நீ இறங்கி வா அப்படிங்கிறார். பேர் சொல்லி கூப்பிடுறாரு, சகைவே இறங்கி வா அப்படிங்கிற. இப்படிதாங்க கடவுள் உங்களை என்னையும் இந்த உலகத்தில் வந்து உங்களுக்கும் எனக்கு ரட்சிப்பு கொடுத்தது. இவ்வளவு மோசமான பாவி இந்த கொடூரனோட ரொம்ப மோசமாகுமோ, கடவுள் வந்து எப்படி விலகி நம்மளுக்கு விடை கொடுக்கிறார் பாருங்க. அந்த மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு விடுதலை, எப்படிப்பட்ட ஒரு சமாதானம், எப்படிப்பட்ட கட்டுகள்லேருந்து விடுதலை, சமூகத்தால புறக்கணிக்கப்பட்டு சமூகத்தால ஒதுக்கப்பட்டு பாவத்தினால் கரபடிஞ்சு ஐயோ இவன் மோசமானவன் அயோக்கியம் பொறுக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமூகத்தில் வாழ்ந்து இருந்த மனுஷனை, அவனை கண்டு பயந்திருந்த மனுஷனை, தேவனால் ரட்சிக்க கூடாதபடிக்கு எந்த மனுஷனும் இல்லை, எப்படிப்பட்ட பாவத்தையும் கிறிஸ்துவால மன்னிக்கப்பட முடியும், எவ்வளவு மோசமான பாவத்தையும் பாவியும் கடவுள் மன்னிக்கிறார் என்பதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. தேடி வர்றார் இயேசு. யோசித்து பாருங்க, அவன் சொல்றான் பிசாசு பிசாசு சொல்றான் உன்னதமான தேவனுடைய குமாரன் அப்படிங்களா, பிசாசுக்கு தெரியும். இன்னைக்கு அநேக திருச்சபைக்கு வர்றோம் பிசாச போலவே வருவோம், அவர் கடவுள்னு தெரியும், அவர் ரட்சிக்கிறவர்னு தெரியும், ஆனா முழுமையா அர்ப்பணித்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசுதான் என்னுடைய ரட்சகர், இயேசுதான் என் பாவத்தை மன்னிக்கிறவருங்கிற அந்த சிந்தனையின் அடிப்படையில வராம ஏதோ ஒரு பயத்துல வந்து மாயமானமா ஆராதனையில பங்கு எடுத்துக்கிட்டு கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு போய் கொண்டு இருக்கிற கூட்டமும் இருக்கும். மனம் சொல்லுங்க, அப்படியெல்லாம் இருந்து உதட்டில் ஆராதனையும் இருதயத்துல கபடும் சூதோட இருந்து வாழ்ந்தீங்கன்னா ரட்சிப்பு கிடையாது. இருதயம் சுத்தமா இருக்கணும், இருதயம் சுத்தம் இல்லாம ஒருத்தனும் கடவுளிடத்துல வர முடியாது. கடவுளிடத்துல உன் இருதயம் சுத்த இன்மைக்கு இயேசுவால தான் உன் பாவத்தை மன்னிக்க முடியும். இயேசு இல்லாம உன் பாவம் மன்னிக்கப்பட முடியாது. இயேசுவின் இடத்துல வா, உன் பாவத்தை மன்னிப்பு கேட்டு இயேசுவே நீர் தான் ஆண்டவர், நீ உன்னதமான குமாரன், நீர் பரிசுத்தர், நான் பாவி என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நீ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும்பொழுதுதான் உனக்கு பாவம் மன்னிப்பும் நித்திய ஜீவனும் நரகத்திலிருந்து விடுதலையும் இதெல்லாம் கடவுள் கொடுக்கிறார், வேற யாரும் கொடுக்க முடியாது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கடவுள் அவனை தேடி வர்றது மாத்திரம் கிடையாது, அவனை பார்க்கிறார். ஏசிட்ட வர்றப்ப அவன் எப்படி வந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஏசிட்ட வந்தப்ப அழுக்கா வந்திருப்பான் இல்லையா, முடியெல்லாம் அப்படியே பரண்டு போய் நிர்வாணமா கிழிச்சு ரத்தத்தோட அப்படியே வந்து அப்படியே அகோரமா நின்றுருப்பான். ஏசு அவன் மேலேயும் இறக்கம் போராட்டுறாரு. எவ்வளவு மோசமானவன், ஊரே பயப்படுது, யாரும் அந்த பக்கமே போக முடியாது, ஊரே பயப்படுது, அவங்க அப்பா அம்மாவே பயப்படுறான், யாருமே பக்கத்துல போக முடியாது. இயேசுவனை தேடி வந்து அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் காட்டுகிறார். நீங்க கிறிஸ்தவ விட்டு தூரத்துல இருந்தீங்கன்னா அப்படிதான் இருக்குவீங்க. நம்மளுடைய இயேசு விட்டு தூரத்துல இருந்தீங்கன்னா இப்படிதான் உங்களுடைய என்னுடைய குணாதிசயம் இருக்கும். உங்களுடைய குணாதிசயம் மாறல அப்படின்னா நீ மாறல, நீ ரட்சிக்கப்படல, உங்களுடைய குணாதிசயம் மாற மாத்தலாம் மாத்த முடியாதுங்க, என்னால அப்படிலாம் இருக்க முடியாதுங்க அப்படின்னா நீ ரட்சிக்கப்படலை. நீ மாறலாம், இயேசுவ போல மாறணும். இயேசு உன் வாழ்க்கையில வந்திருந்தா கிறிஸ்துவ தெரியும்னு சொன்னா நீ கிறிஸ்துவ போல மாறும். அவனுக்கு கிடைக்கப்பட்ட சிறப்புரிமைகள் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அவன் தூரத்துல கண்டபோது ஓடி வந்து இயேசுவை பணிந்து கொண்டு அவன் சொல்றான், ஆண்டவரை சொல்றான், நீ சர்வ வல்லமை உள்ள தேவன், உன்னதமான தேவன்களான் இயேசு யார், அவர் உன்னதமானவர், இயேசு யார், அவர் பரிசுத்தமானவர், ஏசு யார், உன்னதமானவர், ஏசு யார், மாம்சத்தில் வெளிப்பட்ட இரட்சகர், ஏசு யார், அனைத்தின் மீதும் அதிகாரம் உள்ளவர், ஏசு யார், மனுஷன் மீது அதிகாரம் உள்ளவர், ஏசு யார், படைப்பின் மீது அதிகாரம் உள்ளவர், ஏசு யார், பிசாசுகளின் மீது அதிகாரம் உள்ளவர், ஏசு யார், உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க அதிகாரம் உள்ளவர். அதனால சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் என்கிட்ட தான் இருக்கிறது. நீ மனம் திரும்பணும், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும், உன்னுடைய பாவத்தை விடணும், பாவம் தொடர்ந்து செய்யாத, பாவம் உன்னை நரகத்துக்கு கொண்டு போயிடும். இவன் கிழிச்சுக்கிட்டே இருக்கான், அப்படி கிழிச்சுக்கிட்டே இருந்தா எத்தனை நாள் பிளட் ஊஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எவ்வளவு நாள் சீக்கிரத்துல செத்து போகக்கூடிய ஒரு மனுஷனுக்கு கடவுள் தேடி வந்து ரட்சிப்பை கொடுக்கிறார். அவனை பிசாசியின் பிடியில் இருந்து நீக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவன் இயேசுவினிடத்துல வருகிறான், அவர் விடுதலை கொடுத்து அவனை ரட்சிக்கிறார், மீட்கிறார், காப்பாற்றுகிறார். ஒரு பாவி இயேசுவின் இடத்துல வரும்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு காரியம் பாருங்க. பாவி வந்து நான் பாவிங்க நான் நல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி வர்றப்ப அது எப்படி தெரியுமா இருக்கு, எப்படி தெரியுமா இருந்துச்சு, பைபிள்ல லூக்காஸ் சுவிசேஷம் 15 அதிகாரத்துல தகப்பனை விட்டு பிரிஞ்சு போன அந்த கெட்ட மனுஷன் தான் சொத்தெல்லாம் அழிச்சிட்டு எங்க அப்பா ஏத்துக்குவாரோன்னு சொல்லி வர்றப்ப தகப்பன் அவனுக்காகவே காத்திருக்கலாம், வேற வேற சிந்தனையே இல்லை அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பாவுடைய சிந்தனைகள் எல்லாம் மகன் அவன் எப்படி இருந்து எப்படி வீட்டுல இருந்தா இன்னைக்கு எப்படி மாறி இருப்பான், ஆனா அவங்க அப்பா இவன் எப்படி மாறி இருக்கானோ, தாடி வளர்த்திருக்கான், ட்ரெஸ் அசிங்கமா இருக்கு, அவனை எட்டிலேந்து பார்த்த உடனே அவன் அங்கேருந்து இறங்கி ஓடி போய் ஆறு தழுவி கட்டி முத்தம் கொடுத்து அவனை குளிப்பாட்டி புது ட்ரெஸ் போட்டு அழகு பார்க்கிற ஒரு ஆண்டவர். பாமத்திலேருந்து விடுதலை பெற்றினா ஆண்டவர் தன்னை ஓடி வந்து அரவணைச்சு கொள்றார். ஆண்டவர் உன்னுடைய பாவத்தெல்லாம் பத்தி அந்த இடத்துல பாவத்தை பத்தி பேசினாரா? ஏ, நீ என்னை விட்டு போன, என் சொத்தெல்லாம் அழிச்ச, நான் செத்து போன பிறகு எடுக்க வேண்டிய சொத்தெல்லாம் இப்பயே எடுத்துட்ட, நீ அயோக்கிய பையா, இப்படிலாம் ஊதாரித்தனம் பண்ண, ஒன்னு கூட பேசல ஆண்டவர். எப்படி வா, பாவத்தோடைய வா, அசிங்கத்தோடைய வா, எப்படி அவன் நிர்வாணியா வந்தான், எவ்வளவு அசிங்கத்தோட வந்தான், எவ்வளவு பாவத்தோட வந்தான், எவ்வளவு கரையோட வந்தான், எவ்வளவு ரத்த கோரமா வந்தான். இதான் இயேசுடைய அன்பு. இயேசு உன்னை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை ஏற்றுக்கொள்ள வல்லவர், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னுடைய பாவத்தை மன்னிக்க உள்ளவர். இயேசுவால அல்லாம இப்படி உலகத்துல யாராலையுமே நேசிக்கவே முடியாதுங்க. எதிர்பார்ப்போட தான் நேசிப்பான். இயேசுவினுடைய அன்பு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. இந்த உலகத்துல இருக்கிற அன்பு எல்லாம் எதிர்பார்ப்போட கூடிய அன்பு தான். இயேசுடைய அன்பை தவிர எல்லா அன்பும் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியது. இயேசுடைய அன்பு மட்டும்தான் உன்னிடத்துல என்னிடத்துல எதுவுமே எதிர்பார்க்காம உனக்காக எனக்காக தனது ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்ட அன்பு தான் இயேசுவினுடைய அன்பு. இதான் இந்த லவ் ஆஃப் அகப்பே அப்படிமாங்க. எதிர்பார்க்காது. இந்த உலகத்துல எந்த அன்பு யார் உன நேசிச்சா, உன் புருஷன் உன நேசிச்சா கூட, இல்லாட்டி உன் மனைவி உன நேசிச்சா கூட எதிர்பார்ப்பு தான் இருக்கும். யார் உன்னை நேசிக்கிறாங்களோ அவங்க எதிர்பார்ப்போட தான் உன நேசிப்பாங்க. நீ சோர் சமைச்சு போடுறதுனாலதான், வீட்டுல வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கிறதுனாலதான், இல்லாட்டி தட்டி விட்டுருவான். இயேசுவோட அன்பு அப்படி கிடையாது. அப்படி என்ன அதே, அது பாக்குறப்ப அந்த இந்த சீனை பாக்குறப்ப அவன் எப்படி இருந்திருப்பான் படிக்கிறப்ப யோசிச்சு பார்த்தேன். ட்ரெஸ் இல்ல, வாலிபப்பையா, முரட்டுத்தனமா இருந்திருப்பான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. தன்னை கிழிச்சுக்கிட்டே இருக்கான், எப்பொழுதும் கிழிச்சுக்கிட்டே இருக்கான், எப்பொழுதும் ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. குளிச்சிருக்க மாட்டான், நாடி இருக்கும், அகோரமா இருந்திருப்பான். ஏசவனை ஏற்றுக்கொண்டார். என்ன திரும்ப சொல்றாரு? நீ எவ்வளவு மோசமான பாவியா இருந்தாலும் நான் அவனை ஏற்றுக்கொள்றேங்கிறார். நீ எவ்வளவு அசுத்தமானவனா இருந்தாலும் நான் அவனை ஏற்றுக்கொள்றேங்கிறார். இயேசுவோடைய அன்பை புரிஞ்சுக்குங்க. நீ எவ்வளவு கொடூரமான பாவத்துல இருந்தாலும் இயேசுவின் இடத்துல வரும் பொழுது உனக்கு விடுதலை உண்டு. அதனாலதான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பாறுதல் தருவேன். நீ என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, பாவத்தோட வா, பாவத்தை விட்டுட்டு வரணும்னு நினைக்கவே நினைக்காத, பாவத்தோட வா. ஏசிட்ட நான் இவ்வளவு ஓப்பனா சொல்லு, நான் இவ்வளவுதான் ஆண்டவரே, நான் இதெல்லாம் செஞ்சேன், என்னோட பாவம் தான். இப்ப அந்த பிசாசு துரத்துறாரு, இந்த பிசாசுகள் எல்லாம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பன்றிகள் கூட்டத்துக்குள்ள போய் மலையிலேந்து கடலுக்குள்ள விழுந்து செத்து போச்சு. செத்து போனோடனே அந்த பன்னி மேய்ச்சவெல்லாம் ஊருக்குள்ள போய் சொல்றான், இந்த லேகியன் சுகமாயிட்டான், பன்னியெல்லாம் கடல்ல விழுந்து செத்து போச்சு அப்படிங்கிற செய்தியை சொன்ன ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வர்றாங்க. இது செஞ்சதுக்கு காரணம், அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு இயேசு ஆண்டவர்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். புறஜாதி மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ளணும், இயேசுவினுடைய அன்பை புரிஞ்சு கொள்ளணும். இயேசு யார், எப்படிப்பட்டவர், அவர் பிசாசின் மீதும் பாவத்தின் மீதும் படைப்பின் மீதும் அதிகாரம் உள்ள சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு அந்த மனுஷனுக்கு என்ன செஞ்சிச்சு இவ்வளவு நாள் பாத்துக்கோ, பாவம் அந்த மனுஷனுக்கு என்ன செஞ்சிச்சு, பிசாசு பிடிச்சிருந்தான் எப்படி இருந்தான், இன்னைக்கு எப்படி இருக்கான்னு வந்து பார். இதுதான் அந்த செய்தி. பாவியான மனுஷன் எப்படி இருந்தான், இன்னைக்கு எப்படி இருக்கிறான், இப்ப எப்படி இருக்கான் வந்து பாரு. ஊருக்கு செய்தி, நீ ரட்சிக்கப்பட்டுட்டீனா, நான் என்ன செய்தியை நான் சொல்றேன் தெரியுமா அந்த உலகத்திற்கு, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட பின்பாக, என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பதாக, இயேசு என்னுடைய பாவத்தை மன்னித்த பின்பாக நான் எப்படி இருக்கிறேன். நான் அந்த பழைய மனுஷனா இல்ல, நான் புதிய மனுஷனா இருக்கேன். முதல் நான் நிர்வாணியா இருந்தேன், இப்ப நான் நிர்வாணியா இல்ல, நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன், அழகா உட்கார்ந்து இருக்கேன், அமைதலா இருக்கிறேன், கத்தல கூக்குரல் இடல கிழிச்சுக்கல, இயேசுவினுடைய பாதத்துல இருக்கிறேன். இயேசு வல்லமை உள்ளவர், இயேசு உன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவர், இயேசு உன் பாவத்தில இருந்து விடுதலை கொடுக்க வல்லவர், இயேசு உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவர், இயேசு இல்லாமல் உனக்கு பாவம் மன்னிப்பு இல்லை, இயேசுவனிடத்துல வா, எப்படிப்பட்ட பாவியானாலும் உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்படும் என்கின்ற செய்தி. அந்த தெக்கப்போலி நாட்டுல மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, வேணான்ட்டான். அந்த மனுஷன் யாரும் ஏத்துக்கல, எனக்கு வேணான்ட்டான், நீங்க போங்க, இந்த இடத்த விட்டு போதா காலி பண்ணுட்டான், நீங்க இருக்கக்கூடாது, நீங்க போயிருங்கட்டான். ஆனா அவன் கேட்கிறான், நான் உன் கூட வர்றேங்கிற ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கூட வராத. அவன் விரட்டுவான் இயேசுவ, நீங்க எல்லாம் போயிருங்க அப்படின்னா, அவன் சொன்ன உங்க பின்னாலே நான் வர்றேன் அப்படின்னு சொன்னான். அவன் எல்லாம் வந்து பாக்குறான், பார்த்த உடனே பன்றிகளுக்கு நடந்ததை பாக்குறான், இந்த மனுஷனையும் பாக்குறான். பன்னியெல்லாம் ஒன்று செத்து போச்சு, இந்த மனுஷன் ஆடை தரிச்சு இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறான். இப்படியும் மனமாற்றம் அல்ல. அவங்க எல்லாம் இயேசுவை எதிர்த்தாங்க, இயேசுவை போன்னு சொன்னாங்க. அவன் சொல்றான், அவன் மூட வர்றேன் அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கூட வராத, நான் உனக்கு என்ன செஞ்சேங்கிறத உன் வீட்டில் போய் சொல்ல அப்படிங்கிற. இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை அறிவிக்கிறவனாக காணப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை பறைசாற்றுகின்றவனாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் வாயை மூடிக்கிட்டு இருந்தானா, அவன் ரட்சிக்கப்படலை, தனக்கு வாழ்க்கையில இயேசு செஞ்ச காரியத்தை அவனால வெளியில சொல்ல முடியல. இயேசு என்ன செஞ்சார், என் வாழ்க்கையை மாற்றினார். இயேசு என்ன செஞ்சார், என் பாவத்தை மாற்றினார், என் பாவத்தை மன்னிச்சார். நான் பழைய மனுஷனா இருந்தேன், இன்னைக்கு புதிய மனுஷனா இருக்கேன். நான் கோபப்பட்டேன், இப்ப கோபப்படுறதில்ல. நான் திருடினேன், இப்ப நான் திருடுறது இல்லை. நான் விபச்சாரம் செஞ்சேன், நான் விபச்சாரம் செய்யறது இல்ல. நான் இயேசுக்கு பிரியமான ஒரு மனுஷனா நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அவனுடைய வாழ்க்கையை உனக்கு சுத்திடுவாங்க பார்க்க முடியும். அவன் போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவனால ஸ்டாப் பண்ண முடியுமா? கிழிச்சுக்கிட்டு இருந்தவன், ட்ரெஸ் இல்லாம இருந்தவன், நிர்வாணமா இருந்தவன், இன்னைக்கு ட்ரெஸ் போட்டு அழகா உட்கார்ந்து இருக்கப்ப அவனால சும்மா இருக்க முடியுமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அந்த புதிதான மனுஷனுடைய வாழ்க்கையை நீ உலகிற்கு சொல்லுகின்றாயா? உன் வாழ்க்கை மாற்றப்பட்டது உன் பக்கத்து வீட்டுக்காரன் பாக்குறானா? இன்னைக்கும் நான் அப்படியே தான் இருப்பேன், இன்னும் என் கோபம் அப்படிதான் இருக்கும், இன்னும் நான் மாறமாட்டேன், நான் இன்னும் யார்கிட்டையும் பேச மாட்டேன், அவன் வந்து பேசினாதான் நான் பேசுவேன். ஆனா இப்படிதான் நீ ரட்சிக்கப்படல, சிம்பிளான நீ மனம் திரும்பல, நீ மனம் திரும்பல. இந்த மனுஷன் அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த அஞ்சாம் அதிகாரத்துல பாருங்க என்ன சொல்றான்னு பாத்தீங்க அப்படின்னா, 19 வசனத்துல 18 வசனத்துல அப்படியே அந்த அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். இயேசுவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னான். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட தொடங்கினார்கள். எல்லாருக்கும் போய் சொன்னான். மனமாற்றங்கிறது ஒரு அடக்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. மனமாற்றங்கிறது வெளியில எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய விஷயம். நான் இப்படி இருந்தேன், நான் மாறிட்டேன், நான் குருடனா இருந்தேன், நான் பாக்குறேன், நான் குஷ்டரோகியா இருந்தேன், நான் சுகமாயிட்டேன், நடக்க முடியாதவனா இருந்தேன், நான் நடக்கிறேன், நான் பாவியா இருந்தேன், எனக்கு பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, இயேசு எனக்கு புதிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், நான் ஆவிக்குரிய ரீதியில நான் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவை போல நான் வாழ போறேன், நான் இயேசுவை போல சிந்திக்க போறேன், இயேசுவை போல நடக்க போறேங்கிறது தான் கிறிஸ்தவம். உன் வாழ்க்கைக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? பழைய வாழ்க்கைக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது. பழைய வாழ்க்கை வேற, புது வாழ்க்கை வேற. பழைய வாழ்க்கை தொட்டுக்கிட்டே வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீ ரட்சிக்கப்படுறேன். நீ மறுபடியும் பிறக்கணும். நீ மறுபடியும் பிறக்கணும்னா வசனத்தை கேட்கணும், இயேசுவை பத்தி கேட்கணும், இயேசுவினுடைய ஆழத்துவத்தை கேட்கணும், இயேசுவினுடைய பணியை கேட்கணும். இயேசு கடவுளாக இருந்தவர், மனிதனாக இந்த உலகத்துல வந்தார். அது ஆழத்துவம். கடவுள் மனிதனாக வந்தார், கடவுள் மாம்சத்திலே வெளிப்பட்டார். என்ன செஞ்சார்? மாம்சத்துல வெளிப்பட்டு மாம்சத்துல பாவத்தை ஜெயிக்க முடியாம இருந்த மனுஷனுக்கு பாவத்தை மாம்சத்துல சிலுவையில வெற்றி சிறந்தார். என்னால எந்த மனுஷனாலையும், ஆதாம் மூலமா பிறந்த எந்த மனுஷனாலையும் பாவத்தை இந்த சரீரத்துல ஜெயிக்க முடியாது. அவர் சிலுவையிலே மரித்தார், என்னுடைய பாவத்தை அவர் சிலுவையில சுமந்தார், என்னுடைய பாவம் அவரிடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்படுகிறது. பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறப்ப என்னால என் பாவத்தை ஜெயிக்க முடியாது, இயேசு என் பாவத்தை ஜெயிச்சார், இயேசுவின் நிமித்தமா எனக்கு வெற்றி கிடைக்குதுங்கிறது தான் விசுவாசம். என்னால முடியாது, இயேசு எனக்கு செய்து முடித்து இருக்கிறார். எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது உலகத்துல. பாவம் மன்னிப்புங்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த மனுஷனாலும், எந்த நற்காரியங்களாலும், எந்த நற்கிரியினாலும் செய்ய முடியாது. ஏன்னா நீ செத்து இருக்க. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பாவம் இருக்கு. பாவத்திலேந்து கடவுளை ஒரு மனுஷனாலும் பிரியப்படுத்த முடியவே முடியாது. அதுக்காக தான் இயேசு சிலுவையில மரித்தார். இயேசுவை விசுவாசிமா? நீ பாவி, புரியுதா? இயேசுதான் உன் பாவத்தை மன்னிக்க முடியும். இயேசு இல்லாம உனக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது. மரணத்துக்கு பின்னால வாழ்க்கை இருக்கு. மறந்துடாத, சீக்கிரமா செத்து போயிருவோம். சீக்கிரமா செத்து போயிருவேன்,
நீ நினைச்சிருக்க மாதிரி ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாது. ஒரு நாள் மரணம் சடுதி அவனை சந்திச்சிடும், அவ்வளவுதான் வாழ்க்கை. அதுக்கு பிறகு உன்னுடைய நித்தியத்தை எங்க கழிக்க போறன்னு உனக்கு தெரியுமா? ஏசு அற்ற இடத்துல இருந்தேனா, நீ இந்த உலகத்துல வாழ்றப்ப வியாதியில இருந்தெல்லாம் வெற்றி பெற்றுட்டேன், எனக்கு காசு இருக்கு, நான் ஜெயிச்சிருவேன், நான் இந்த உலகத்துல காசு இருந்தாலும் நல்ல சுகம் இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ நல்லாவே இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. செத்து போனா எங்க போவே?